الحمد لله الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدًا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وآله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين آتيناهم الكتاب يتلونه حق تلاوته صدق الله مولانا العظيم عن ابي هريره رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم ما اجتمع قوم في بيت من بيوت الله يتلون كتاب الله ويتدارسونه بينهم الا نزلت عليهم السكينه وغشيتهم الرحمه وحفتهم الملائكه وذكرهم الله في من عنده رواه ابو داود சர்வ புகழும் புகழ்ச்சியும் சர்வசக்தனாக இருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே சாந்தியும் சமாதானமும் சாந்தல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் அவர்களை அடியொட்டி நடந்த சத்திய சஹாபாக்கள் தாபிஉன்கள் தபஉ தாபிஈன்கள் முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர் பேரிலும் என்றும் எப்பொழுதும் உண்டாவதாக ஜும்ஆவை நிறைவேற்றுவான் வேண்டி இங்கே யாசிகாவுடைய இணையத்தோடு உட்கார்ந்து கொண்டிருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் எவற்றை எடுத்து நடக்குமாறு ஏவி இருக்கின்றானோ அவற்றை தன்னுடைய சக்திக்கு ஏற்ப எடுத்து நடந்து கொள்ளுமாறும், எவற்றை வேண்டாம் என்று சொல்லி இருக்கின்றானோ தடுத்திருக்கின்றானோ அவற்றை முற்று முழுதாக தவிர்த்து கொள்ளுமாறும் எனக்கும் அடுத்தபடியாக உங்களுக்கும் வசியத்தை செய்கின்றேன். இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாத்தை எங்களுக்கு மார்க்கமாக தந்திருக்கின்றான். இஸ்லாம் என்றாலே அல்லாஹினுடைய வேதமாகிய கலாமும் அல்லாஹினுடைய கலாமும் அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல், அவர்கள் செய்த செயல்கள், அவர்களால் அங்கீகரிக்கப்பட்டவைகள் என்று இந்த ஒட்டு மொத்தத்துக்கு பெயர்தான் இஸ்லாம் என்று சொல்லப்படுகின்றது. இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாத்திற்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கின்றது என்றால் அதற்கு காரணமே இந்த இஸ்லாம் இந்த இரண்டையும் தாங்கி இருக்கின்றது என்பதன் காரணமாகத்தான் இஸ்லாத்துக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவமே இருக்கின்றது. இஸ்லாம் என்றாலே அல்லாஹினுடைய வேதம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களாக இருக்கின்றன. இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் இஸ்லாத்தின்படி வாழ வேண்டும், இஸ்லாத்தை போதிக்க வேண்டும், பிறருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும், அது ஓங்குவதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய பொறுப்பாக இருக்கின்றது. அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த இஸ்லாமாக இருக்கக்கூடிய குர்ஆனை நாம் படிக்க வேண்டும், அதை ஓத வேண்டும், அதை பரத்த வேண்டும், அது உலகமெல்லாம் ஓங்குவதற்காக வேண்டிய வழிவகைகளை நாம் செய்ய வேண்டும். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களை நாம் படிக்க வேண்டும், அதை புரிய வேண்டும், வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும், அதை பரத்த வேண்டும். அது உலகமெல்லாம் செழித்தோங்குவதற்காக வேண்டிய அதற்குரிய ஏற்பாடுகளை வழிவகைகளை நாம் செய்ய வேண்டும் என்பதுதான் அதன் கருத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு மனிதருடைய உள்ளத்தில் இஸ்லாத்தின் முக்கியத்துவம் இருக்கின்றது என்றால் அல்லாஹினுடைய வேதத்தின் முக்கியத்துவம் இருக்க வேண்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்களின் முக்கியத்துவம் இருக்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வின் மீது நேசம் இருக்கின்றது என்றால் அல்லாஹினுடைய கலாமின் மீது நேசம் இருக்க வேண்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நேசம் இருக்கின்றது என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்கள் மீது நேசம் இருக்க வேண்டும். இப்படி குர்ஆனோடும் ஹதீஸோடும் ஒரு பெரிய தொடர்பு ஒரு முஃமினுக்கு இருக்க வேண்டும், ஒரு முஸ்லிமுக்கு இருக்க வேண்டும். இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த அடிப்படையில் இந்த இரண்டிலும் நாங்கள் பார்க்கின்றோம், குர்ஆன் என்பது முதல் இடத்தில் இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது எப்படி சொன்னார்கள், உங்களுக்கு நான் இரண்டு விடயங்களை விட்டு செல்கின்றேன், இரண்டு விடயங்களை உங்களுக்கு மத்தியில் நான் விட்டு செல்கின்றேன், அவ்விரண்டையும் நீங்கள் பற்றி திருக்கும் காலம் எல்லாம், அதை எடுத்து நடக்கும் காலம் எல்லாம், அதுதான் எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய வழிகாட்டியாக ஆக்கிக் கொள்ளும் காலம் எல்லாம், அனைத்திலும் அதுதான் முன்னால் இருக்கின்றது, முதல் தரத்தில் இருக்கின்றது, அப்படி இருக்கும் காலம் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் வழி தவற மாட்டீர்கள் என்றார். சாமி சகோதரர்களே, அதிலே நபி அவர்களும் சொன்னது முதலிடத்தில் கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதம் என்றுதான் சொன்னார். குர்ஆனுக்கு அவ்வளவு பெரிய இடம் இஸ்லாத்தில் இருக்கின்றது, அல்லாஹ் அப்படி கொடுத்திருக்கின்றான். இஸ்லாம் என்பது உள்ளகத்திற்கு அறிமுகமாகியதே குர்ஆனால், அவர்களுக்கு நுபுவத்து கொடுக்கப்பட்டதே இந்த வேதத்தின் மூலமாகத்தான். என்ற இந்த குர்ஆனுடைய அச்சரங்களை ஆயத்துக்களை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தாங்கிக் கொண்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த குகையில் வைத்து கொடுத்த அந்த நிகழ்வைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத்து கிடைத்தது என்று நாங்கள் சொல்கின்றோம். சாமிய சகோதரர்களே, நுபுவத் என்பது கூட இந்த குர்ஆனால் தான் ஏற்பட்டிருக்கின்றது. அதே போன்று இஸ்லாம் என்பதும் அந்த குர்ஆனூடாகத்தான் அது ஆரம்பிக்கப்பட்டது, எங்களுக்கு இஸ்லாம் கிடைத்திருக்கின்றது என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இஸ்லாம் என்றாலே அது குர்ஆன் தான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு குர்ஆனுக்கு முக்கியத்துவம் இருக்கின்றது. இஸ்லாமிய சகோதரர்களே, ஆனால் இவ்வளவு முக்கியத்துவம் மிக்க அந்த வேதத்திற்குரிய இடத்தை நாங்கள் எப்படி கொடுத்திருக்கின்றோம்? குர்ஆனுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் ஹக்குகள் இருக்கின்றன. முன்னால் ஓதிய அந்த குர்ஆனுடைய ஆயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை தெளிவுபடுத்துகின்றான். அல்லாஹ் கூறுகின்றான், அல்லதீன ஆதைனாஹுல் கிதாப யத்லூனஹு ஹக்க திலாவத்திஹி, யாருக்கு வேதம் கொடுக்கப்படுகின்றதோ அவர்கள் அதனுடைய கடமையை பேணி ஓதக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அதனுடைய கடமையை அவர்கள் புரிந்து அதை பேணி அதை சரிவர நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றார். எனவே வேதம் கொடுக்கப்பட்டால் யாருக்கு குர்ஆன் கிடைத்திருக்கின்றதோ, எந்த சமுதாயத்தினருக்கு இந்த வேதம் கிடைத்திருக்கின்றதோ அவர்கள் செய்ய வேண்டிய கடமையை அல்லாஹ் சொல்கின்றான். குர்ஆன் கிடைத்த நாங்கள் இந்த சமுதாயம் முஸ்லிம்கள் அதனுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அந்த கடமை என்ன என்பதை இமாம் ரஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள். ஹக்கு திலாவத் என்று அல்லாஹ் இங்கு சொல்லி இருக்கின்றான். அதனுடைய கடமையை பேண வேண்டும், இந்த குர்ஆனை ஓதுவதன் கடமையை இவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி இருப்பது மூன்று விடயங்கள் அதிலே இணைந்திருக்கின்றன. ஒன்று, மனிதன் தன்னுடைய நாவால் அதை ஓதும் போது அதனுடைய எழுத்துக்களை சரிவர நிறைவேற்றி ஓத வேண்டும், அதிலே பிழை வந்து விடக்கூடாது, தவறு வந்து விடக்கூடாது, தப்பு வந்து விடக்கூடாது, அது முதல் விஷயமாக இருக்கின்றது. நாம் ஹஸாரி ரஹ்மத்துல்லா அவர்கள் சொல்லக்கூடிய அந்த மூன்று கடமைகளிலும் முதல் கடமையாக அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், தஜ்வீத் பேணப்பட வேண்டும், அந்த எழுத்துக்கள் சரியாக நிறைவேற்றப்பட வேண்டும். சாமி சகோதரர்களே, குர்ஆன் செய்ய வேண்டிய கடமைகளில் முதலாவது கடமைதான் அதை சரியாக ஓதுவது. ஓதுவது என்று ஒன்று இருக்கின்றது, சரியாக ஓதுவது என்று ஒன்று இருக்கின்றது. நாம் அதிகமானவர்கள் எங்களில் குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கின்றோம், ஆனால் குர்ஆனை சரிவர ஓதுகின்றோமா கேள்விக்குறியாக இருக்கின்றது. குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய கடமை குர்ஆனை ஓதுவது அல்ல, குர்ஆனை சரிவர ஓதுவதாக இருக்கின்றது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது இந்த குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்றாக இருக்கின்றது. அதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல குர்ஆனை ஓதுமாறு எங்களை பணிக்கும் போது அல்லாஹ் சொல்லி இருக்கின்றான், வரத்தில் குர்ஆன தர்தீலா, குர்ஆனை அதனுடைய ஹக்குகளை முறைகளை தேடி ஓதுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி இருக்கின்றானே தவிர நீங்க ஓதுங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லல, அதனுடைய முறை பேணி ஓதுங்கள், அதற்குரிய எப்படி அதை நிறைவேற்ற வேண்டுமோ அப்படி நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி இருக்கின்றான். இதற்கு விளக்கம் சொல்லக்கூடிய இமாம் பைலாமி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த குர்ஆனுடைய ஆயத்தின் கருத்து என்ன தெரியுமா? ஜம்ஹிதுல் குர்ஆன தஜ்வீதா, இந்த குர்ஆனை அதனுடைய தஜ்வீதுடைய சட்டதிட்டங்களை தேடி ஓத வேண்டும் என்றுதான் அல்லாஹ் இங்கே வலியுறுத்துகின்றான் என்று அவர்கள் விளக்கம் சொல்லி இருக்கின்றார்கள். அவர்கள் தர்சீலுக்கு விளக்கம் சொல்லும் போது சொல்கின்றார்கள், குறுகுகள் எழுத்துக்கள், குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்களையும் அதனுடைய மஹ்ரஜுகளில் இருந்து அது எந்த இடத்திலிருந்து வெளியாக வேண்டுமோ அந்த இடத்திலிருந்து வெளிப்படுத்த வேண்டும், அதை சரிவர ஓத வேண்டும். அது மட்டுமல்ல, மாரிஃபத்துல் வுகூஃப், எங்க எங்கெல்லாம் அதை நிறுத்த வேண்டும் என்பதை புரிந்து தெரிந்து அந்த இடங்களில் எல்லாம் நிறுத்தி நிறுத்தி ஓத வேண்டும். எனவே அல்லாஹ் குர்ஆன்ல எங்களை பார்த்து ஏறி இருப்பது குர்ஆனை ஓதுங்கள் என்பது என்று அல்ல, குர்ஆனை அதனுடைய முறையை பேணி ஓதுங்கள் என்றுதான் அல்லாஹ் எங்களை பார்த்து விழித்து சொல்லி இருக்கின்றான், எங்களுக்கு கட்டளை இட்டு இருக்கின்றான். சாமிய சகோதரர்களே, தஜ்வீத் என்பது, எழுத்துக்களை சரிவர ஓது என்பது மிகப்பெரிய தேவையாக இருக்கின்றது. இதிலே கொஞ்சம் வித்தியாசப்பட்டாலும் எவ்வளவு பெரிய ஆழமான, மிக பயங்கரமான, மிக ஆபத்தான கருத்து பிழைகள் ஏற்படும் என்பதை உலமாக்களிடத்தில் அணுகி கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். ஒன்றை சொல்கின்றேன், அல்லாஹ் குர்ஆனில் ஹலக ஸமாவாத் என்று சொல்கின்றார். குர்ஆன் வானத்தை படைத்தான் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அதை ஹலக என்று ஹாவாக ஓத வேண்டும், ஹாவாக ஓத வேண்டும். அப்படி ஒரு மனிதர் ஓதாமல், ஹா என்றும் ஓதவில்லை, ஹா அப்படியும் ஓதவில்லை, மாற்றமாக ஹலக என்று ஓதிட்டான். நாங்க ஓதுற மாதிரி ஹாவாக்கிட்டார். கருத்து என்ன வரும்? வானத்தை அல்லாஹ் அழித்து விட்டார் என்று கருத்து அப்படியே புரண்டு விடும். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகின்றான், வானத்தை அவன் படைத்தான் என்று. நானும் நீங்களும் இதை சரியாக ஓதவில்லை என்றிருந்தால் கருத்து என்ன ஆகிவிடும்? வானத்தை அல்லாஹ் அழித்து விட்டான். எவ்வளவு பெரிய அநியாயத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு பெரிய பாவம் இருக்கின்றது, இவ்வளவு பெரிய ஆபத்து நடந்து விடுகின்றது, நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இதனுடைய இந்த குர்ஆன் இந்த தஜ்வீதுடைய முக்கியத்துவம் எங்களுக்கு புரியாமல் இருப்பதுதான் பெரிய ஆச்சரியமாக இருக்கின்றது. ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் குர்ஆனை பற்றிய நேசம் வந்துவிட்டால், இஸ்லாத்தை பற்றிய நேசம் வந்துவிட்டால், அதை அறிந்து கொள்வதற்கு ஒரு முயற்சி செய்வான். எனக்கு இப்ப ஏலா கஷ்டமாயிருக்குது, நான் வயசாளி ஆயிட்டேன், இப்ப எங்கட நாக்கு சரிவாரல்ல, எங்கட நாக்கு பிறண்டு போச்சு, மட்டையா போச்சு, இதெல்லாம் பேச்சு அல்ல, முயற்சி செய்ய வேண்டும். ஒரு மனிதன் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றான், செய்து கொண்டிருக்கக்கூடிய முயற்சியோடு மேல் அவனுக்கு சரியாக நாவுக்கு வருகிறது இல்லை, ஆனால் முயற்சியை அவன் கைவிடவில்லை என்றிருந்தால் இவனுடைய விடயத்தில் மன்னிப்பை எதிர்பார்க்கலாம், அல்லாஹ் மன்னிக்கலாம். இவன் முந்தி காரணம் சொல்லிக்கொண்டு காலத்தை கடத்துகின்றார், மற்ற வேலையெல்லாம் நடக்குது, மற்ற வேலையெல்லாம் நடக்குது, அவருக்கு தமிழும் தெரியும், சிங்களமும் தெரியும், இங்கிலீஷும் தெரியும், சிலால் கேட்கிறாங்க ஜெர்மன் பாஷையும் தெரியும், கொரியன் பாஷையும் தெரியும். குர்ஆன் ஓத சொன்னால் கஷ்டம் வாழ்க்கையாரே, கொரியன் பாஷையை விட கஷ்டமா, ஜெர்மன் பாஷையை விட கஷ்டமா குர்ஆன் என்றது அல்லாஹ் லேசுபடுத்தி வைத்திருக்கின்றான். சகோதரர்களே, நாம் புரிய வேண்டும், அல்லாஹோடு இருக்கக்கூடிய எங்களுடைய தொடர்பை நெருக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்னும் ஒன்றையும் ஞாபகப்படுத்துகின்றேன், நாம் ஓதக்கூடிய ஒரு சிறிய சூறாவில் இருக்கக்கூடியதுதான் அல்லாஹினுடைய உதவியும் வெற்றியும் வந்துவிட்டால் என்று அதன் கருத்தாக இருக்கின்றது. எப்போ நஸ்ர் என்று சாதாகாலை உச்சரிக்கும் போது உதவி என்று கருத்து வருகின்றது. அப்படி இல்லை, நாங்க நினைச்ச மாதிரி இப்படி ஓதினால், நாங்க விரும்புற மாதிரி, அல்லது நாக்கால வெளிப்படுற மாதிரி, இதாஜா நஸ்ருல்லாஹ் என்று அதை சீனா ஓதிவிட்டால், நஸ்ருல்லாஹ் என்று ஓதினால் அல்லாஹ்வுடைய பருந்து அல்லது கழுகு வந்துவிட்டால் என்று அர்த்தம்.
எவ்வளவு கருத்து வேறுபட்டு வருகின்றது. சாமி சகோதரர்களே, நாங்கள் புரிய வேண்டும் கருத்து எவ்வளவு வித்தியாசப்படுகின்றது. இதனால்தான் தஜ்வீத் என்பதை உலமாக்கள் சொல்லும் போது ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் கற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாய கடமைகளில் உள்ளது. எப்படி தொழுவது பரதாக இருக்கின்றதோ, பரது ஐனாக இருக்கின்றதோ, அதே போலதான் குர்ஆனை அதனுடைய முறை பேணி ஓதுவது கடமையாக இருக்கின்றது, பரது ஐனாக இருக்கின்றது. மகனுக்கு கடமை, பாப்பாவுக்கு கடமை. அவர் பெரியார், அவர் பெரியார் ஆகிட்டார். இப்ப அவருக்கு வேலை வெட்டி கடையோட இருக்கிறாரு, தொழிலோட இருக்கிறாரு, உத்தியோகத்தோட இருக்கிறாரு. மகன் பரவாயில்லை, அவர் படிச்சுக்கொள்ளும். அப்படிப்பட்ட ஒரு சாமான் அல்ல, அப்படிப்பட்ட ஒரு சட்டம் அல்ல தஜ்வீத் என்பது. சாமி சகோதரர்களே, இதனுடைய பாரம் எங்களுடைய கல்வியில் அது வர வேண்டும். இதை நாம் பாரமாக கொள்ள வேண்டும். இது பொறுப்பு, கடமையானது என்பதை புரிய வேண்டும். குர்ஆனில் ரெண்டு வகையான தவறுகள் இருக்கின்றன. ஒன்று லஹ்னுல் ஜலி என்று சொல்லப்படுகின்றது, இன்னும் ஒன்று லஹ்னுல் ஹஃபி என்று சொல்லப்படுகின்றது. லஹ்னுல் ஹஃபி என்று சொல்லும் போது அது சின்ன தவறுகள், அந்த தவறுகளை அல்லாஹ் மன்னித்து விடுவான். அது குற்றம் பிடிக்கப்படக்கூடிய ஒன்று அல்ல. நீட்ட வேண்டிய இடங்களில் மத்தி செய்ய வேண்டிய இடங்களில் மத்தி செய்யாமல் விட்டு விட்டார், அல்லது உண்ணா ராகத்தோடு ஓத வேண்டிய இடங்களில் ராகம் இல்லாமல் ஓதிவிட்டார், அது பரவாயில்லை. ஆனால் லஹ்னுல் ஜலி என்று சொன்னேன், மிக பயங்கரமான ஆபத்தான குற்றம், அது மன்னிக்கப்பட மாட்டாது. இப்போது இரண்டு உதாரணங்களை சொன்னேன், அது இந்த ஆபத்தான குற்றத்தில், மன்னிக்கப்படாத குற்றத்தில் உள்ளது. இதை நாம் சரி கட்டிக் கொள்ள வேண்டிய, இதை நாம் சரிபார்த்துக் கொள்ள வேண்டிய, எங்களை நாம் பயிற்றுவிக்க வேண்டிய, சரிபடுத்த வேண்டிய, எங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தவறாக இருந்து கொண்டிருக்கின்றது. சாமிய சகோதரர்களே, எனவே இதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். இதை விட்டுவிட முடியாது. பெரியவர்களும் படிக்க வேண்டும். இப்படி சொல்லி எங்கட காலத்துல இப்ப மாதிரி இஸ்லாத்த பத்திய ஒரு பெரிய அபிவிருத்தி நிலை இருக்கல்ல, இஸ்லாத்த பத்திய உற்சாகம் இருக்குது, அதுக்குண்டான வழிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது என்ற காரணத்தை சொல்லி பெற்றோர்கள் தப்பிக்கொள்ள முடியாது. எங்களோட பிள்ளைகளை நாம போட்டுட்டோம், பிள்ளைகளை நாங்கள் நல்வழிப்படுத்துறோம். அவங்க மக்தபில ஓதுறாங்க, அவங்க மதரசால ஓதுறாங்க, அவங்க ஜாமியாக்கள்ல ஓதுறாங்க, அவங்க மௌலவிமார் ஆகிட்டாங்க, அவங்க ஹாஃபிதுகளா ஆகிட்டாங்க, அதனால நாங்க தப்பிட்டோம் என்ற நிலைக்கு வந்து நொண்டிச்சாட்டுகளாக இதை சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. முயற்சி செய்ய வேண்டும். அதற்குண்டான வழிகள் இருக்கின்றன, மாஷா அல்லாஹ். பெரியவர்களும் தஜ்வீதை படிப்பதில் கவனம் செலுத்த வேண்டும். அதற்கென்று குறைந்தது ஒவ்வொரு நாளும் ஒரு அரை மணி நேரமாவது கொடுக்க வேண்டும். எத்தனை மணி நேரங்களை வியாபாரத்திற்கு கொடுக்கின்றோம், தொழிலுக்கு கொடுக்கின்றோம், குடும்பத்திற்கு கொடுக்க வேண்டும், அரட்டை அடிப்பதற்கு கொடுக்கின்றோம், எதற்கெல்லாம் கொடுத்து பேப்பர் படிப்பதற்கு கொடுக்கின்றோம், தஜ்வீத் படிப்பதற்கு, குர்ஆனை படிப்பதற்கு எவ்வளவு நேரம் கொடுக்கின்றோம்? ஒரு அரை மணி நேரம் கொடுப்பதாவது எங்களுடைய பொறுப்பாக இருக்கின்றது. ஒரு மௌலவியை பிடித்துக் கொள்ளலாம், ஒரு ஹாஃபிளை பிடித்துக் கொள்ளலாம், ஏதாவது ஒரு ஹதியா சந்தோஷமாக அவருக்கு கொடுக்கலாம். நாம் கொடுக்கக்கூடிய ஊதியங்களில், நாம் கொடுக்கக்கூடிய ஹதியாக்களில் மிகச்சிறந்தது அது குர்ஆனுக்கு கொடுக்கக்கூடிய ஹதியாவாக இருந்து கொண்டிருக்கின்றது. சந்தோஷமாக கொடுக்க வேண்டும். சாமிய சகோதரர்களே, எத்தனை முக்கியத்துவம் இருக்கின்றது என்பதை நாங்கள் எங்களுடைய உள்ளத்தில் கை வைத்து கேட்டு பார்க்க வேண்டும். அடுத்த கட்டம்தான் எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பும் இருக்கின்றது. ஒரு பெற்றோருக்கு இருக்க வேண்டிய கடமைகள் பல. அந்த பல கடமைகளில் ஒன்றுதான் தன்னுடைய பிள்ளைகளுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுக்க வேண்டிய கடமையும் இருக்கின்றது. முன்னாலும் இந்த மிம்பரில் ஞாபகப்படுத்துகின்ற இருக்கின்றேன், ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் ஒரு தந்தை தன்னுடைய மகனை பற்றி முறையிடுகின்றார். என்னுடைய மகன் என்னுடைய பேச்சை கேட்கின்றான் இல்லை, வரவழைக்கின்றார்கள், விசாரிக்கின்றார்கள். அந்த பிள்ளை எடுத்த எடுப்பில் அமீரிடத்தில் கேட்கின்றார், அமீருல் முஃமினிடத்தில் கேட்கின்றார். அமீருல் முஃமினீன் அவர்களே, பிள்ளை தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமையை போன்று தந்தையும் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கின்றதல்லவா? ஆம் என்று சொல்கின்றார்கள். என்ன என்று கேட்கின்றார்கள். மூன்று கடமைகளை சொல்கின்றார்கள். ஒன்று, உனக்கென்று ஒரு நல்ல தாயை அவர் தேர்ந்தெடுத்து இருக்க வேண்டும், நல்ல ஒரு மனைவியாக பார்த்து திருமணம் முடிச்சிருக்க வேண்டும் என்பது முதல் கடமை. இரண்டாவதாக சொல்கின்றார்கள், உனக்கு ஒரு நல்ல பேரை வைத்திருக்க வேண்டும். ரெண்டிலும் அந்த தந்தை தோல்வி அடைந்து விடுகின்றார். மூன்றாவதாக சொல்கின்றார்கள், உனக்கு உன்னுடைய தந்தை குர்ஆனை கற்றுக் கொடுத்திருக்க வேண்டும் என்று மூன்றாவது பொறுப்பை சொல்கின்றார். அப்போதும் அந்த பிள்ளை சொல்கின்றார், என்னுடைய தந்தை ஒரு ஹருஃபை ஏனும் எனக்கு கற்றுத்தரவில்லை என்று அந்த பொறுப்பையும் நிராகரிக்கின்றார். இப்போது ஹதரத் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், அந்த பிள்ளை உமக்கு அநியாயம் செய்யவில்லை, அதற்கு முன்னால் நீர் அந்த பிள்ளைக்கு அநியாயம் செய்து விட்டீர் என்று சொல்லிக் கொடுக்கிறார். சகோதரர்களே, பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் செய்ய வேண்டிய கடமைகளில் தலையாய கடமைகளில் உள்ளது அந்த பிள்ளைக்கு குர்ஆனை கற்றுக் கொடுக்க வேண்டும், இங்கிலீஷை கற்றுக் கொடுக்க வேண்டும், கணிதத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும், தமிழை கற்றுக் கொடுக்க வேண்டும், சிங்களத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும், ஜெர்மன் பாஷையை கற்றுக் கொடுக்க வேண்டும், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாஷைகளையும் கற்றுக் கொடுங்கள், பரவாயில்லை, குர்ஆனுக்கு பின்னால் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் நாளை கியாமத்தின் அறையில் குர்ஆனை ஏன் கற்றுக் கொடுக்கவில்லை என்பதை கேட்பான், இங்கிலீஷை ஏன் கற்றுக் கொடுக்கவில்லை என்பதை கேட்கலாம். புரிந்து கொள்ளுங்கள் சாமிய சகோதரர்களே, பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் இருப்பது அந்த பிள்ளைக்கு குர்ஆனை கற்றுக் கொடுக்க வேண்டும். எனக்கு தெரிந்திருந்தால் தானே நான் என்னுடைய பிள்ளைக்கு குர்ஆனை கற்றுக் கொடுப்பேன், என்னுடைய கல்வியில் குர்ஆனை பற்றிய மகத்துவம் இருந்தால் அல்லவா அந்த பிள்ளைக்கு குர்ஆனை பற்றிய மகத்துவத்தை ஊட்டுவேன். என்னுடைய கல்வியிலே குர்ஆனுடைய மகத்துவம் இல்லை, வேறு என்னமோ ஒன்றுடைய மகத்துவம் இருக்கின்றது என்றால் அதுதான் என்னுடைய பிள்ளைக்கும் மகத்துவமாக நான் கொடுப்பேன். சாமிய சகோதரர்களே, அதனால் தான் ஆரம்பத்திலேயே நான் சொல்லிவிட்டேன், எங்களுடைய கல்விகளில் குர்ஆனுக்கு முக்கியத்துவம் வர வேண்டும், நான் குர்ஆனை கற்றுக்கொள்ள வேண்டும். நன்றி சொல்கின்றதாம், நன்றி சொல்கின்றதாம், மகனே நேர நட என்று, நேர நட மகனே என்று சொல்கின்றதாம். ஆனால் அதுவும் எப்படி நடக்கின்றது? வளைந்து நடக்கின்றது. இது எப்படி பிள்ளையில் நேரான நடையை எதிர்பார்க்கலாம்? அது போன்று ஆகிவிடக் கூடாது என்று ஒரு தமிழ் பழமொழி எங்களுக்கு சொல்லி தருகின்றது. நாம் அந்த ரூட்டிலே இருக்க வேண்டும், பிள்ளைகளையும் அந்த ரூட்டுக்கு கொண்டு வர வேண்டும். கவலை வந்துவிட வேண்டும், எனக்கு அந்த நிலை ஏற்படவில்லை என்ன செய்ய, அந்த கவலையை தாங்கி அந்த முயற்சியில் நாமும் ஈடுபட வேண்டும். அந்த நிலைகள் எல்லாம் பிள்ளைக்கு, என்னுடைய பிள்ளைக்கு, என்னுடைய ஈர கொழுத்துக்கு அப்படி வந்துவிடக் கூடாது என்ற அந்த உணர்வை தாங்க வேண்டும். மாஷா அல்லாஹ், அந்த நிலைகளை அடைந்து கொள்வதற்குண்டான வழிவகைகள் திறக்கப்பட்டிருக்கின்றன. இன்று இலங்கையில் முழு நாடலாகிய ரீதியில் முழு இலங்கையிலும் ஜம்இய்யத்துல் உலமா திட்டமிட்டு மக்களுடைய ஒரு சிஸ்டத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஏ பிள்ளைகள் நல்ல அடிப்படையில் அவர்கள் வளர வேண்டும். அந்த சின்ன பருவத்தில் அவருடைய கல்விலே இஸ்லாம் புகுத்தப்பட்டால், குர்ஆன் புகுத்தப்பட்டால், ஹதீஸ்கள் புகுத்தப்பட்டால், அரபி பாஷையினுடைய முக்கியத்துவம் புகுத்தப்பட்டால் இது ஆழ பதிந்துவிடும். இந்த ஆழ பதியப்பட்ட அந்த குழந்தை அப்படியே வளரும் போது இந்த ஈமானிய உணர்வோடு, இந்த நேசத்தோடு வளரும். அதற்கு பின்னால் அது எந்த துறையில் இருந்தாலும் கூட அடிப்படையில் பதிந்த அந்த விடயத்தை அது கைவிட மாட்டாது என்பதை உணர்ந்து இன்று உலமாக்கள் திட்டமிட்டு ஒரு முறையை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். ஏன், சின்ன இதிலிருந்தே, சின்ன பருவத்திலிருந்தே வளரக்கூடிய அந்த பிள்ளைகளுடைய கல்விலே இஸ்லாம் பதிக்கப்பட வேண்டும், ஈமான் பதிக்கப்பட வேண்டும், குர்ஆனுடைய நேசம் ஊட்டப்பட வேண்டும், அவர்கள் குர்ஆனை அழகான தொனியில் ஓத வேண்டும், அவருடைய வாழ்க்கையில் அதை எடுத்து நடக்க வேண்டும் என்ற இந்த திட்டத்தோடு. இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு சம்பவம் பதிவாக இருக்கின்றது. ஹதரத் ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் தன்னுடைய ஹவாரியங்களோடு, சீடர்களோடு அப்படியே நடந்து செல்கின்றார்கள். ஒரு பயணத்தில் இருக்கின்றார்கள். போகும்போது ஒரு கபரை கடந்து செல்கின்றார்கள். அந்த கபரிலே ஒரு மனிதர் வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றார். வேதனுடைய வழக்கு மார்கள் அவரை சூழ்ந்து வேதனை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். கடந்து சென்று விடுகின்றார்கள். சில நாட்களுக்கு பின்னால் திரும்பி வருகின்றார்கள். அதே கபருக்கு பக்கத்தால் வரவேண்டிய நிலை ஏற்பட்டது. வருகின்றார்கள், பார்க்கின்றார்கள், அந்த கபரை சூழ்ந்து ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் சூழ்ந்திருக்கின்றார்கள். அந்த மனிதனுடைய வேதனை எல்லாம் போக்கப்பட்டு அந்த வேதனை அந்த மனிதனுக்கு நல்ல நிலை ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஹஜ்ரத் ஈஸா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு ஆச்சரியம். கேட்கின்றார்கள், அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ், என்ன விடயமாக இருக்கின்றது, என்ன நடைபெற்று இருக்கின்றது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிவிக்கின்றான், இந்த மனிதர் மரணிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த மனிதனுடைய பிள்ளை அந்த மனிதனின் தாயினுடைய, அதாவது பிள்ளை அந்த மனைவியினுடைய வயிற்றில் இருந்தார், அல்லது குழந்தையாக இருந்தால் அந்த பிள்ளை சின்ன பிள்ளையாக இருந்தார். இப்போது அந்த பிள்ளை கொஞ்சம் வளர்ந்து அவருடைய வேதத்தை, என்னுடைய வேதத்தை, தௌராத்தை ஓத ஆரம்பித்திருக்கின்றார், இன்ஜீலை ஓத ஆரம்பித்திருக்கின்றார். அதுதான் அல்லாஹ், அவருடைய பிள்ளை என்னுடைய வேதத்தை ஓதிக்கொண்டிருக்கும் போது எப்படி நான் இந்த அந்த பிள்ளையின் தந்தையை தண்டிப்பது, அது எனக்கு வெக்கமாக இருக்கின்றது. அதனால் தான் இவருக்கு வேதனை எல்லாம் நீக்கப்பட்டிருக்கின்றது என்று ஹஜ்ரத் ஈஸா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் விளக்கம் சொல்கின்றார். இஸ்லாமிய சகோதரர்களே, அது குர்ஆன் அல்ல. குர்ஆனுக்கு நிகராக எந்த வேதத்தையும் வைக்க முடியாது. தபூராக இருக்கட்டும், தௌராத்தாக இருக்கட்டும், இன்ஜீலாக இருக்கட்டும், அதற்கே அந்த சிறப்பு என்றால் குர்ஆனுக்கு எவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய பிள்ளைகளுக்கு அதை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். கற்றுக் கொடுப்பதற்குண்டான வழிவகைகளை நாங்கள் தான் செய்ய வேண்டும். நிறைய சிறப்புகள் இருக்கின்றன, நேரம் போதாமல் இருக்கின்றது. குர்ஆன் என்பது ஒரு பெரிய ஒரு தனி தலைப்பாக இருக்கின்றது. அதிலே முதலாவது படித்திறந்தான் அந்த குர்ஆனை சரியாக நாம் ஓதுவது, அதை சரியாக ஓதுவதற்கு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பது. இமாம் கசாலி அதில் அந்த முதலாவது படித்தரத்தை, முதலாவது ஹக்கைத்தான் சொன்னார்கள். அதுவே ஒரு பெரிய பகுதியாக இருந்து கொண்டிருக்கின்றது. இரண்டாவது அவர்கள் சொன்னார்கள், மூளை அதிலே செலுத்தப்பட வேண்டும். அவர் தன்னுடைய மூளையால், தன்னுடைய புத்தியால் அதை சிந்திக்க வேண்டும், அதை ஆராய்ச்சி செய்ய வேண்டும், அவருடைய கருத்துக்களை அவர்கள் புரிய வேண்டும். அது மாத்திரமல்ல, அதனுடைய சஸ்தீர், அதனுடைய விளக்கங்களை அவர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இரண்டாவது கடமையை அவர்கள் சொல்கின்றார்கள். மூன்றாவது கடமையாக அவர்கள் சொல்கின்றார்கள், கல்பால் அதற்குரிய கடமையை நிறைவேற்ற வேண்டும். கல்பால் நிறைவேற்ற வேண்டிய கடமை என்ன? அந்த குர்ஆனை ஓதும் போது, அதை விளங்கும் போது, அதனுடைய தஃப்ஸீரை படிக்கும் போது உள்ளத்தால் அதனுடைய தாக்கம் ஏற்பட வேண்டும். ஓதும் போது தாக்கம் கல்விலே பதிய வேண்டும், மாற்றம் ஏற்பட வேண்டும், அதன் மூலமாக படிப்பினை பெற வேண்டும், உபதேசம் பெற வேண்டும். அந்த தாக்கம் குர்ஆனுடைய அந்த கருத்துக்கள் இவர்கள் உள்ளத்திலே தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும், மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். இந்த மூன்றும் நிகழும் போது இவருடைய வாழ்க்கையிலேயே பெரிய மாற்றங்களை பார்க்கலாம். எனவேதான் குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மூன்றாக அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ஒன்று, அதனுடைய எழுத்துக்களை சரியாக பேணி ஓத வேண்டும். இரண்டாவது, அதனுடைய கருத்துக்களை சரியாக தெரிய வேண்டும், தஃப்ஸீரை படிக்க வேண்டும், புரிய வேண்டும். அதே போன்றுதான் அதை தன்னுடைய உள்ளத்தில் படிப்பினை பெற்றதாக ஆக்கி தன்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்ற அந்த மூன்று ஹக்குகளையும் எங்களுக்கு சொல்லி தருகின்றார்கள். இஸ்லாமிய சகோதரர்களே, குர்ஆனோடு இப்படி எங்களுடைய உறவை பலப்படுத்த வேண்டும். குர்ஆனோடு எந்த அளவுக்கு எங்களுடைய உறவை நாங்கள் பேணுவோமோ, அதோடு எங்களுடைய அதாவது தொடர்பை இறுக்கப்படுத்துவோமோ, அந்த அளவுக்கு தான் எங்களுடைய வாழ்க்கையில் செழிப்பு இருக்கின்றது, சிறப்பு இருக்கின்றது. ஒரு ஹதீஸை சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். குர்ஆனை மரணம் செய்த அந்த ஹாபிலை பார்த்து நாளை கியாமத்து நாளையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி சொல்கின்றான், இருத்தகி வரத்தில் நீ உலகத்தில் நிறுத்தி நிறுத்தி தஜ்வீதோடு ஓதியதை போன்று இங்கும் தஜ்வீதோடு நிறுத்தி நிறுத்தி ஓது என்று அல்லாஹ் சொல்கின்றான். அது மாத்திரமல்ல, அதற்குரிய வெகுமதியையும் அல்லாஹ் சொல்கின்றான். நீ ஓதி முடிக்கக்கூடிய அந்த இடத்தில் தான், அந்த ஆயத்தில் தான் நீ தங்கக்கூடிய இடம் இருக்கின்றது, உன்னுடைய சூழ அந்தஸ்து இருக்கின்றது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான். இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஹதீஸை ஒரு உதாரணத்தின் மூலமாக விளங்கிக் கொள்ளலாம். உலகத்தில் ஒரு மனிதனுக்கு ஒரு போட்டியில் வெற்றி கிடைத்து அந்த போட்டிக்குரிய பரிசில் ஒரு பெரிய அடிப்படையில் நடைபெற இருக்கின்றது. மிகப்பெரிய ஒரு மைதானத்திலே ஒரு ஸ்டேஜ் அமைக்கப்பட்டு அந்த ஸ்டேஜிலே மிக முக்கியமாக நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒன்று திரட்டப்பட்டு மிக முக்கியஸ்தர்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கப்பட்டு சிறு ஒரு சபையாக இருக்கின்றது. அதிலே இந்த பிள்ளை மேடையில் ஏறி இவர் வெற்றி பெற்ற அந்த நிகழ்ச்சியை முன் ஒப்புவித்ததற்கு பின்னால் அவருடைய கைகளிலே அந்த பரிசில் நாட்டின் தளபதி ஜனாதிபதியின் மூலமாக வழங்கப்படுகின்றது என்றால் எவ்வளவு பெருமையாக இருக்கின்றது. இதுதான் நாளை கியாமத்திலும் நடைபெற இருக்கின்றது. அங்கே மேடை அமைக்கப்பட இருக்கின்றது, சபை ஒன்று கூடப்பட இருக்கின்றது. அந்த சபையில் யாரெல்லாம் இருப்பார்கள்? அந்த சபையில் மலக்குமார்கள் இருப்பார்கள், நபிமார்கள் இருப்பார்கள், ரசூல்மார்கள் இருப்பார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பார்கள், அல்லாஹ்வினுடைய நேசர்கள் இருப்பார்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லடியார்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் ஒன்று சேர்ந்திருப்பார்கள். அந்த நேரத்தில் என்னுடைய மகன் அல்லது அந்த ஹாஃபிஸ் வரவழைக்கப்படுகின்றார், மேடையில் ஏற்றப்படுகின்றார். அனைவருக்கும் முன்னால் இவர் குர்ஆனை ஓதப் போகின்றார். கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் யார் என்பதை சிந்தனை செய்து பாருங்கள். அல்லாஹ்வும் கேட்டுக்கொண்டிருக்கின்றான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கேட்கின்றார்கள். இனிய நபிமார்கள், ரசூல்மார்கள், நல்ல மனிதர்கள், இப்படி ஒரு பெரிய கூட்டம் முழு உலகமே கேட்கின்றது. கேட்டதற்கு பின்னால் அவருக்கு பரிசில் வழங்கப்படுகின்றது என்றால் இதைவிட சிறப்பும் இதைவிட அந்தத்தும் யாருக்கும் கிடைக்க முடியுமா? சகோதரர்களே, குர்ஆன் என்பது அவ்வளவு உயர்ந்ததுதான். அந்த ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தையையும் நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் அங்கே எப்படி சொல்லுவான்? தஜ்வீதோடு ஓத வேண்டும், நிறுத்தி நிறுத்தி ஓத வேண்டும், குர்ஆனை அதனுடைய முறைப்படி ஓத வேண்டும் என்றுதான் அங்கேயும் கட்டளையிடப்படுகின்றது. எனவே இஸ்லாமிய சகோதரர்களே, குர்ஆனை நாமும் சரியாக ஓத வேண்டும். அது மாத்திரமல்ல, மாஷா அல்லாஹ் எங்களுடைய இந்த மஸ்ஜிதிலும் மக்தபுக்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதில் எங்களுடைய ஒவ்வொருவருடைய பிள்ளைகளையும் சேர்க்க வேண்டும், ஒவ்வொருடைய பிள்ளைகளையும் சேர்க்க வேண்டும். சிலர்கள் விமர்சித்தே காலம் கழிக்கின்றார்கள். என்ன 500 ரூபா பெரிய காசாக இருக்குது, சின்ன காசுக்கும் இல்லாது எவ்வளவு பெரிய சுபான் அல்லாஹ் காசிகளை எல்லாம் செலவழிக்கின்றார்கள். ஒரு கிளாஸ ஃபாலோ பண்றதற்காக வேண்டி, அதுக்கு சேர்வுக்காக வேண்டி, மாசம் மாசம் கொடுக்கிறதுக்காக வேண்டி, அந்த கிளாஸுக்கு போய் வாரத்துக்காக வேண்டி, வாகன செலவு, அவருடைய அந்த அந்த மாணவருடைய பொக்க செலவு, எவ்வளவு சுபஹான் அல்லாஹ் நினைச்சு பாக்குறதுக்கே தான். யாருடைய கல்வில குர்ஆனை பத்திய அல்லாஹ் பத்திய மகத்துவம் இருக்கின்றதோ அப்படிப்பட்டவருடைய கல்வில மாஷா அல்லாஹ் இதற்கு கொடுக்கப்படக்கூடிய காசும் அது வரக்கத்து நிறைந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, சந்தோஷமாக செலவழிப்பான். எனவே நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், தீனுக்காக வேண்டி செலவழிக்கப்படக்கூடியது அதிலே வரக்கத்தும் இருக்கின்றது, சந்தோஷமாக அதை நாம் செலவு செய்யவும் வேண்டும். அது மாத்திரமல்ல, நாம் புரிந்து கொள்ள வேண்டும், என்னுடைய மகனை நான் இப்படி செலவழித்து தீனை பற்றித்து கொடுப்பதன் காரணமாக என்னுடைய அனைத்து விஷயங்களிலும் இவருடைய அனைத்து விஷயங்களிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா போதுமானவனாக ஆகிவிடுவான், அனைத்து விஷயங்களையும் வரக்கத்து செய்வான், எதிர்காலத்தை சிறப்பாக்குவான் என்ற உணர்வுகளையும் நாங்கள் தாங்கிக் கொள்ள வேண்டும். எனவே இஸ்லாத்துக்கும் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் முக்கியத்துவமும் முன்னுரிமையும் கொடுக்கக்கூடிய நல்ல சமுதாயமாக வல்லரஹ்மான் என்னையும் உங்களையும் ஆட்சியர்ல தோஃபி செய்வானாக. யாழ்லா எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய மாதா பிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எல்லா முஸ்லிம்களுடைய பாவங்களையும் மன்னித்து கிருபை செய்வாயாக, இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் கண்ணியப்படுத்துவாயாக, இஸ்லாத்தை எங்களுடைய உள்ளங்களிலே முதல் நம்பர் உள்ள இடத்தை கொடுக்கக்கூடிய அப்படிப்பட்ட நல்ல பக்குவமான உள்ளத்தை எங்களுக்கு நீ நசீபாக்குவாயாக. வாஹிர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.